வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தந்தையே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அக்கறைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மேலே வைத்திருக்கிற கரிசனைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலேயும் பலர் லெந்து காலங்களை அனுசரிப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற கர்த்தர் கிருபை தாரும். வெளியே சடங்காச்சாரமான காரியங்களை மட்டும் செய்து முடித்துவிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லாமல் போய்விடாதபடி அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆவிக்குரிய வெற்றிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை எப்படி பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான விபத்துகளிலே அகப்பட்டு வீடுகளிலே மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் அருகில் இருந்து அவர்களுக்கு பூரண சுகத்தை சீக்கிரமாய் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் சரியானபடி சரீரத்திலே வேலை செய்ய கிருபை தாரும். சிகிச்சை கொடுக்கிற வைத்தியர்கள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் சரியாய் அறிந்து புரிந்து அன்றுவரே அவர்களுக்கு உதவி செய்ய நீர் அவர்களுக்கு ஏற்ற கரிசனையையும் அக்கறையையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் தாய் தகப்பன் இல்லாமல், உற்றார் உறவினர்கள் இல்லாமல், தன்னந்தனியாய் பல்வேறு சூழ்நிலைகளிலே வாழ்கிற அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தகப்பனாய் இருந்து கர்த்தரவர்களை பாதுகாத்து கர்த்தரவர்களை கடைசி பெரியந்த வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளுக்காகவே நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நேசிக்கிற, அவர்கள் மேல் அக்கறை உள்ள பலரை அவர்களை சுற்றி கர்த்தர் எழுப்பி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொண்டு அன்றுவரே உம்முடைய அன்பை கொடுக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பற்பலவிதமான இயந்திரங்களின் மத்தியில் வேலை செய்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான கவனத்தை தாரும். எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விழிப்புணர்வோடு, பொறுப்போடு தங்கள் கடமைகளை கவனத்தோடு செய்ய நீரே கிருபை செய்வீராக. அன்றுவரே, பற்பல வீடுகளிலே உதவி செய்யும்படியாய் கடந்து செல்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் தருவீராக. உண்மை உள்ளவர்களாய் தங்களுடைய பணிகளை உற்சாகத்தோடு செய்ய நீரே கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். அன்றுவரே, ஆள் கடலிலே போய் மீன் பிடிக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அன்றுவரே, அவருடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிரை பணையம் வைத்து அன்றுவரே அவருடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியிலே நீர் போதுமானவராயிருந்தவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் திரும்ப நினைவு கூர்ந்து அதை கொண்டாட போகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நாட்களையும் காலங்களையும் கூட்டிக் கொடுத்தார் என்ற அறிவோடு உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்தலும், புதிய ஆண்டிலே நல்ல பல புதிய தீர்மானங்களோடு, புதிய அர்ப்பணிப்புகளோடு உம்முடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தனிநபரையும், குடும்பங்களையும் அவர்கள் அவசியங்களுக்கு ஏற்ற நன்மையினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இது இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் கொல்கத்தா என்ற தலைப்பில் வெளியான MP3 CD எங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் இதனை வாங்குவதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 0444-908-12-21. மறுபடியும் 0444-908-12-21.
பிரியமானவர்களே, இன்று நாம் 2 பேதுரு 2:22 மட்டும் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கள்ளப் போதகர்களை நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கிறதை பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தமட்டிலேயும் நாயை விட கேவலமானது வேறொன்றுமில்லை. நீதிமொழிகள் 26:11 நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடுத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். பேதுரு அதே வார்த்தைகளை எடுத்து இங்கே பயன்படுத்துகிறார். இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய இயற்கையான உண்மையான மாறாத சுபாவத்திற்குள்ளே போகிறார்கள் என்பதைத்தான் பேதுரு காண்பிக்கிறார். கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது. இங்கே சீமோன் பேதுரு கெட்ட பண்டியின் கதையை தருகிறார். நீங்கள் ஒருவேளை கெட்ட குமாரனின் கதையை கேட்டிருக்கலாம். ஆனால் கெட்ட பண்டியின் கதையை இப்பொழுதாவது கேட்டது உண்டா? இங்கே பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார். இதுவும் கெட்ட குமாரனின் கதையை போன்றதுதான். இந்த கெட்ட குமாரனின் கதையை இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11-32 உள்ள வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். இயேசு கூறின உவமைகளிலேயே இது சிறந்த ஒன்றாயிருக்கிறது. கெட்ட குமாரனின் ஓமையிலிருந்து நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் இந்த இளைய குமாரனின் ஓமையை சொல்லும்பொழுது இப்பொழுதுள்ள நடைமுறை பாவங்களோடு அவனை இணைத்து பேசி வந்திருக்கின்ற சபை மக்களையெல்லாம் சிந்தையிலே பாவம் செய்ய வைத்து விடுவார்கள். அவ்வளவாக பாவத்தை குறித்து விளக்குவார்கள். இவையெல்லாம் தேவையில்லாத விளக்கங்கள் பெரியமானவர்களே. இவை சுவிசேஷத்திற்காக தேவனுடைய சத்தியத்திற்காக ஏங்குகின்ற ஒருவருடைய இருதயத்தை சமாதானப்படுத்தாது. இந்த இளைய குமாரனின் ஓமையானது ஒரு பாவி எவ்வாறு மகனாக வந்தான் என்பதை பற்றியும் ஒரு நல்ல மகன் எவ்வாறு பாவியானான் என்பதை பற்றியும் சொல்கிறது. லூக்கா 15 அதிகாரத்தில் இது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமைதான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களிலே இளையவன் தூரமான ஒரு தேசத்திற்கு வெளிநாட்டிற்கு செல்ல ஆசைப்பட்டான். இதை அண்மையின் பாவம் என்று ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்கிறார். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நினைப்பது. தனக்கு அருகிலே தன்னிடத்தில் இருக்கிறதிலே திருப்தி அடையாமல் வெகு தொலைவில் உள்ள மற்றவர்களிடத்தில் உள்ள பொருளை இடத்தை சிறப்பாக நினைக்கிற ஒரு நிலை. இதுதான் அந்த பாவம். இந்த பாவத்திற்கு அடிப்படை காரணம் இதிலே ஏதோ ரகசியம் மறைபொருள் இருப்பது போல நினைப்பது. இதைவிட மேன்மை அதிலே இருக்கிறது என்று நினைப்பது. எப்பொழுதுமே அடுத்தவன் தோட்டத்திலே வளருகிற பயிர்தான் நமக்கு பச்சை பசேல் என்று தோன்றும் இல்லையா? இவை எல்லாமே மனதை பொறுத்த காரியம்தான். நீங்கள் கர்த்தர் கொள்ளே உங்களுக்கு இருப்பதிலே திருப்தி கொள்ளுங்கள். அதைப்போல சிறந்த ஒரு வாழ்க்கை வேறு ஒன்றுமில்லை. இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலே சொத்தை பிரித்து வாங்கிக் கொண்டு வெளிதேசம் சென்று வாழ ஆரம்பித்தான். பணம் இருந்தபொழுது அநேக நண்பர்கள் அவனோடு இருந்தார்கள். ஆனால் பணம் கரைய கரைய நட்பும் உப்பு நீரிலே கரைந்து போவது போல கரைந்து போயிற்று. இறுதியில் இவன் பன்றி வளர்க்கும் ஒருவனிடத்திலே சென்று வேலை கேட்டு அதையே செய்ய வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து இதை கூறும்பொழுது ஆயக்காரரும் பரிசேயர்களும் எதிர்ப்பை உடல் அசைவிலே காட்டியிருப்பார்கள். ஏனென்றால் ஒரு யூத பையன் அந்த அளவிற்கு தரந்தாழ்ந்து போக மாட்டான் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இந்த இளையகுமாரன் அடிமட்டத்திற்கு சென்று விட்டான். அவன் போதை வேசித்தன பாவங்களிலே இன்னும் பாவத்தின் பல கூறுகளிலே ஈடுபட்டிருந்திருக்க வேண்டும். இந்த பையன் பண்டியின் கூட்டிலே பண்டியோடு பண்டியாக காணப்பட்டான். நாம் இப்பொழுது இந்த ஓமையின் முக்கியமான போதனையை கவனிப்போம். இங்கே பாவி எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறான் என்று காண்பிக்கப்படவில்லை. இங்கே தகப்பனின் இருதயம் காண்பிக்கப்படுகிறது. தகப்பன் பாவியை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, பாவம் செய்கிற மகனை திரும்ப சேர்த்துக் கொள்கிறவர், மகனாகவே சேர்த்துக் கொள்கிறவர் என்பதுதான் இங்கே அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஒரு மனிதன் ஒரு தேவ ஊழியரிடத்திலே வந்து, இந்த இளைய குமாரன் ஒருவேளை அந்த பண்டியின் கூட்டிலேயே மரித்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று கேட்டான். அதற்கு அந்த ஊழியர், சரி, ஒருவேளை அவன் மரித்திருந்தாலும் ஒரு காரியம் உறுதியானது, அவன் ஒரு இறந்த பண்டியாக இருந்திருக்க மாட்டான், அவன் ஒரு மகனாகவே இருந்திருப்பான் என்று பதில் உரைத்தார். அவன் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது மகன்தான், தூரதேசம் சென்றபொழுதும் அவன் மகன்தான், பாவத்திலே வாழ்ந்தபொழுதும் அவன் மகன்தான், பண்டிகளின் கூட்டிலேயும் அவன் மகன்தான். அவன் மகனாகவே இருந்தபடியால்தான் தன் தகப்பனை பார்த்து அவ்வாறு சொல்ல முடிந்தது. இவ்வாறு ஒரு பண்டி போய் தகப்பனிடத்திலே கூறவே முடியாது. அவன் தனக்குள்ளாகவே இவ்வாறு கூறிக்கொண்டான், என்னுடைய தகப்பனார் அங்கே ஒரு பெரிய வீட்டிலே வசிக்கிறார், அவருக்கு என்னை விட சிறந்த வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் அவருடைய மகன்தான், ஆனால் நானோ இங்கே பண்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திலே செல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டான். இவ்வாறு எந்த ஒரு பண்டியும் சொல்ல முடியாது. அவ்வாறு சொன்ன அவன் மீண்டும் தன்னுடைய பழைய பண்டியின் கூட்டை நோக்கியே போயிருப்பான் என்றால் அவனுடைய புத்தி தெளிவினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை பெரியமானவர்களே. சரி, இளையகுமாரன் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது தகப்பனார் என்ன செய்ய போகிறார்? மோசேயின் பிரமாணத்தின்படி அப்படிப்பட்ட மகன் கல்லறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும். உபாகமம் 21 அதிகாரம் 18-21 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். ஆனால் இந்த இளையகுமாரன் கல்லறியப்படவில்லை. அவன் தகப்பனிடத்திலே திரும்பி சென்று பாவ மன்னிப்பு கோரினான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்றான். ஆனால் அவன் முழுவதும் சொல்வதற்கு தகப்பன் விடவில்லை. ஒருவேளை தகப்பன் தன் வேலைக்காரனிடத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கக்கூடும். நீ போய் ஒரு நல்ல பிரம்பை கொண்டு வா, நான் அவனை நன்றாக அடிக்கப் போகிறேன். இவன் என் பெயரை கெடுத்து விட்டான், என் சொத்தை எல்லாம் அழித்து விட்டான். அவனுடைய வாழ்நாளை எல்லாம் தொலைத்து விட்டு வந்து நிற்கிறான். அவன் பாவம் செய்தான், ஆகவே நான் அவனுக்கு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்பார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது ஒன்றும் நடக்கவில்லை. அந்த குமாரன் தூர தேசத்திலே இருந்தபொழுதுதான் அடிகளை பட்டான். எல்லா கெட்ட குமாரர்களுமே வீட்டை விட்டு தூரமாயிருந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அடிகளை படுவார்கள். ஆனால் அவர்கள் பரம பிதாவினிடத்திலே வரும்பொழுது எப்பொழுதும் விருந்தும் புதிய ஆடையும் மோதிரமும் தான் வரவேற்பாக கிடைக்கும். அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இந்த மகிழ்ச்சி தகப்பன் வீட்டிலேதான் இருந்ததை ஒழிய ஒருபொழுதும் பண்டியின் வீட்டிலே இருந்ததில்லை. ஆம், பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இல்லை பெரியமானவர்களே, அது தேவனுடைய வீட்டில் உள்ள ஐக்கியத்தில்தான் இருக்கிறது. இப்பொழுது பேதர் கூறும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை சிந்திக்க வேண்டும். கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்கிறார். நாம் இந்த கருத்தை இளையகுமாரனுடைய நிகழ்ச்சியோட சற்று இணைத்து பார்ப்போம். இந்த இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலே திரும்ப முடிவு செய்தவுடன் ஒரு சிறிய பண்டி அவனிடத்திலே வந்து, நீ இந்த அழகான நாட்டமான சேறு நிறைந்த குளிர்ச்சியான பகுதியை விட்டுவிட்டு உன் தகப்பனிடத்திற்கா போகப் போகிறாய்? சரி, பரவாயில்லை, இருந்த போதிலும் நானும் உன்னோடு வர விரும்புகிறேன். வந்து உன் தகப்பனுடைய வீடு எப்படித்தான் இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன், என்னையும் அழைத்துச் செல்வாயா என்று கேட்டது. ஆகவே குமாரன் அந்த பண்டியிடத்திலே, நீ அங்கே வந்தாயானால் எல்லாமே உனக்கு வித்தியாசமாக இருக்கும், நீ உன்னை சுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று கூறி அழைத்துச் சென்றான். குமாரன் தகப்பனுடைய வீட்டிற்கு சென்றவுடன் தகப்பன் அவனை மார்போடு அணைத்துக் கொண்டான். உடனே உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள் என்றான். தகப்பன் தன் மகனையும் மகன் பண்டிகளோடு இருந்தபொழுது அணிந்திருந்த வஸ்திரத்தின் நாட்டத்தையும் உணர முடிந்தது. எனவே தகப்பன் இவ்வாறு கூறியதின் மூலம் அவனை நன்றாக குளிக்க வைத்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை அணிந்து விடுங்கள், அவன் என்னுடைய வீட்டிலே இந்த நாட்டத்தோடு வாழக்கூடாது என்று கூறினான். இளைய குமாரனோடு சென்ற அந்த பண்டிக்குட்டிக்கும் இந்த நெருக்கடி வந்தது. அவர்கள் அந்த பண்டிக்குட்டியை நன்றாக எண்ணெய் தேய்த்து சோப்பு போட்டு கழுவி கழுத்திலே ஒரு ஆரஞ்சு நிற நல்ல ரிபனை கட்டி அழகாக நிறுத்திவிட்டார்கள். அதனுடைய பல்லை பற்பசை வைத்து தேய்த்து பின்னர் நல்ல உணவு கொடுத்தார்கள். அது மகிழ்ச்சியோட அந்த வீட்டிற்குள்ளே துள்ளி துள்ளி விளையாடியது. இரண்டு நாள் ஆனது. இந்த சிறிய பண்டிக்குட்டி இளையகுமாரனிடத்திலே வந்து கவலை தோய்ந்த முகத்துடன், இளையகுமாரனே, எனக்கு இங்கே பிடிக்கவில்லை என்று கூறியது. அதற்கு அந்த குமாரன், ஏன், நான் இந்த வீட்டிற்கு திரும்ப வந்த பிறகு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், ஆனால் உனக்கு இங்கே பிடிக்கவில்லை என்று சொல்கிறாய், இங்கே என்ன குறை இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு பண்டி, எனக்கு வெள்ளை விரிப்பு விரித்த படுக்கையெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஒரு சகதியான நிழலுள்ள பகுதி இருந்தால் போதும், அதிலேயே மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருப்பேன், அதை தயார் செய்து தருவாயா என்று கேட்டது. இல்லை, என்னுடைய வீட்டிலே இதையெல்லாம் செய்ய இயலாது என்று இளையகுமாரன் சொன்னான். இங்கே பண்டியின் கூடும் இல்லை என்றான். பண்டி, எனக்கு பிடிக்காத மற்றொரு காரியம் மேஜையிலே உட்கார்ந்து உணவு சாப்பிடுவது. தட்டிலே வைத்து உணவு சாப்பிட வேண்டிய நிலை இருக்கிறது. நீங்கள் ஏன் உணவையெல்லாம் ஒன்று போலே தரையிலே தட்டி எனக்கு தரக்கூடாது? எனக்கு சாப்பிட எளிதாக இருக்கும், நான் அதிலே உருண்டு புரண்டு மகிழ்ச்சியோடு உண்பேன் என்றது. குமாரன், நான் அவ்வாறு இங்கே செய்வதில்லை என்றான். உடனே பண்டி, சரி, நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு போக முடிவு செய்துவிட்டேன், என் புத்தி தெளிந்துவிட்டது, அங்கே என் நண்பர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு உண்டு தங்கி சாக்கடையிலே வாழும்பொழுது நான் ஏன் இங்கே வீணாக துன்பப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் தகப்பன் வீட்டிற்கு புறப்பட்டது. அது தான் கழுவப்பட்டதை மறந்து தன்னுடைய பழைய பண்டிக் கூட்டிற்கு சென்றது. அங்கே அழுக்கான சேரான நாட்டமான வீடு வரவேற்றது. அந்த சிறிய பண்டி துள்ளி குதித்து ஓடி அதிலே விழுந்தது, புரண்டு மகிழ்ந்தது. தகப்பனிடத்திலே உருண்டு சென்று, பழைய மனிதனே, நான் திரும்பவும் வீடு திரும்பியதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்றது. ஏன் தெரியுமா? அது ஒரு பண்டியாக இருந்தபடியினால்தான். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, இவ்வாறுதான் அநேகர் இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டும் மீண்டும் மீண்டும் பழைய பாவ வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள். பழைய மனித சுபாவத்தையே மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். இது பன்றியின் தன்மையை விட கீழ்த்தரமானதில்லையா? ஒரு ஊழியரின் அனுபவத்தை சற்றே கவனியுங்கள். அவர் ஒரு சபையின் போதகராக இருந்தார். அப்பொழுது சபையின் உறுப்பினர்கள் பெருகிக் கொண்டே இருந்த நேரம். ஆகவே அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எவை பண்டிக்குட்டிகள், எவரெல்லாம் குமாரர்கள் என்று பிரித்து காணவோ பிரித்து சொல்லவோ இயலவில்லை. அதாவது எவரெல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள், எவரெல்லாம் உண்மையாகவே மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் என்று அவரால் அடையாளம் காண முடியவில்லை. ஆம்பரியமானவர்களே, இது கடினமானதுதான். ஆனாலும் அவர் ஒரு காரியத்தை இந்த வேளையிலே கற்றுக்கொண்டார். ஒரு வீதியின் முடிவிலே தகப்பனுடைய வீடு இருக்கிறது, மற்றொரு வீதியின் முடிவிலே பண்டியின் கூடு இருக்கிறது. கெட்ட குமாரர்கள் எப்பொழுதும் தகப்பனுடைய வீட்டிற்குத்தான் திரும்புவார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டார். ஒருமுறை ஒரு போதகரின் மகன் இந்த ஊழியரை சந்திக்க வந்தான். அவன் ஒரு அழகான இளம் வாலிபன். அவன் திரைப்படத் துறையிலே சாதிக்க நினைத்து தோற்று போனவன். தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து குடியிலே வீழ்ந்தவன். இவ்வளவு நடந்த பிறகு அவன் தன்னை உணர ஆரம்பித்தான். தான் கெட்ட குமாரனாகி போனதை அறிந்தான். அவன் கெட்ட குமாரன்தான், பண்டி அல்ல. அவன் இந்த பாவ வாழ்க்கையை வெறுத்தவனாக இந்த சபை ஊழியரிடத்திலே வந்து, என்னுடைய தந்தை ஒரு பெயர் பெற்றவர், நான் அவர் பெயரை கெடுத்துவிட்டேன், நான் வீட்டிற்கு போகவா வேண்டாமா என்று நினைக்கிறேன், போனாலும் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்றும் தெரியவில்லை, ஆகவேதான் நான் உங்களிடத்திலே வந்தேன் என்று கூறினான். அந்த சபை ஊழியர், கவலைப்படாதே, நான் அவரை அழைத்து பேசுகிறேன், அவர் உன்னிடம் பேச விரும்பாவிட்டாலும் தாழ்ந்து பேசி சமாளித்து விடுவோம் என்றார். அவ்வாறே தகப்பனாரை அழைத்து பேசினார்கள். அவரோடு சுக செய்தியை பேசிக் கொண்ட பின்பு, இங்கே ஒரு பையன் உங்களோடு பேச விரும்புகிறான் என்று அந்த ஊழியர் கூறினார். உடனே தகப்பனாருக்கு புரிந்துவிட்டது. அவர் தன்னுடைய மகன் பண்டி அல்ல, மகன் என்பதை அறிந்திருந்தார். அந்த அளவிற்கு தேவ பக்தியுள்ள ஊழியர். அவர் மனமுடைந்தவராக அந்த பேச விரும்பும் பையன் என் மகனா என்று கேட்டார். அதற்கு சபை ஊழியர், ஆமையா என்று கூறினார். நான் அவனோடு பேச வாஞ்சிக்கிறேன் என்றார். அப்பொழுது அங்கே வந்த அவருடைய மகன் கண்ணீரோடே ஆரம்பித்தான். தகப்பனாரும் கண்ணீர் சிந்தினார். அந்த தகப்பனார் தன் மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். மகனும் தந்தையின் வீட்டிற்கு செல்ல வாஞ்சித்தபடியினாலே இது நடந்தது இல்லையா? இருந்த போதிலும் பிரியமானவர்களே, இந்த காரியம் எப்பொழுதுமே குழப்பத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கும். ஏனென்றால் கெட்ட குமாரர்கள் சில வேளைகளிலே பண்டியின் கூடு இருக்கும் வீதியிலே நடந்து அதை நோக்கி போய்க் கொண்டிருக்கலாம். இந்த குழப்பத்தின் மத்தியிலே மேலும் குழப்பமாக்க சில பண்டிக்குட்டிகளும் பண்டி கூட்டை விட்டு தப்பி குமாரன் செல்ல வேண்டிய தகப்பன் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கும். இருந்த போதிலும் அது பண்டிக்குட்டிதானே, அது அங்கே குமாரர்கள் இருக்க வேண்டிய தகப்பன் வீட்டிலே இருக்காது. அவன் ஒருவேளை நன்றாக கழுவப்பட்டு ஒரு பக்தியுள்ள மனிதனைப் போல மாறலாம். சில வேளைகளிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் சபையிலே உயர்ந்த பதவியிலும் கூட இருப்பார்கள். வெளிப்பிரகாரமாக பார்க்க இவர்கள் பரிசுத்தவான்கள் போலத்தான் காணப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பண்டியின் இருதயம் இருக்கும். பண்டி சேற்றைத்தான் விரும்பும். இவர்கள் இரகசிய பாவங்களிலே வாழ்கின்றபடியினால் அவர்களை மறுபடி பிறந்தவர்களா இல்லையா என்பதை இனம் காண்பது அரிது. ஒருமுறை ஒரு பெண் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, இந்த மூப்பர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர் முன்பு வேறொரு பட்டணத்திலே பணிபுரிந்தபொழுது நானும் அங்கே என் குடும்பத்தோடு இருந்தேன். அங்கே இவர் சபையிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தார். ஆனால் இவருடைய நடத்தையோ சரியில்லை, தவறான தொடர்பு மது பழக்கம் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது அவரை ஏன் நீங்கள் முக்கிய பொறுப்பிலே வைத்திருக்கிறீர்கள், இவர் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்று கேட்டார்கள். உடனே ஊழியர், எனக்கு தெரியாது என்று கூறினார். அதற்கு அந்த பெண், நீங்கள் ஒரு ஊழியர் தானே, அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்று கூட உங்களால் சொல்ல முடியாதா என்று கேட்டாள். அதற்கு ஊழியர், ஆம், உண்மையில் எனக்கு தெரியாது, என்னால் சொல்லவும் இயலாது, ஏனென்றால் நான் பார்ப்பதெல்லாம் வெளி தோற்றத்தை மட்டும்தான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஒரு வீதியின் முடிவில் பிதாவின் வீட்டையும் மற்றொரு வீதியின் முடிவில் பண்டியின் வீட்டையும் உடையவர்களாக இருக்கிறோம். நான் இதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் பொறுமையோடு காணப்படுவீர்கள் என்றால் எல்லா பண்டிகளும் தங்கள் கூட்டத்திற்கு போய்விடுவதையும் எல்லா கெட்ட குமாரர்களும் தங்களுடைய தகப்பனிடத்திலே திரும்பி வந்து விடுகிறதையும் காண்பீர்கள். பொறுத்திருந்து பார்த்தால்தான் இதை பார்க்க முடியும். ஒருவன் ஒருவேளை தொடர்ந்து பண்டியின் கூட்டிலேயே வாழ்ந்து விட்டான் என்றால் அவனை பண்டி என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பேதுரு அவ்வாறுதான் சொல்லுகிறார், கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது. இதுவே விசுவாச துரோகம். இது ஒரு பயங்கரமான ஓவியம். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரத்தை காட்டிலேயும் வேறு பயங்கரமான ஒரு ஓவியத்தை நாம் தேவனுடைய வார்த்தையிலே காண முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இது போன்ற பின்மாற்றம் உண்டா? இயேசு கிறிஸ்துனுடைய பாவ மன்னிப்பை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தும் பின்வாங்கி போயிருக்கிறீர்களா? நீங்கள் பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர வழியுண்டு. ஏன் தெரியுமா? உங்களை நேசிக்கிற அன்பர் இன்னமும் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் திரும்ப வரமாட்டீர்களா என்று அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். பழைய பாவ வழிக்கு சென்ற நீங்கள் அங்கே இருந்து விடுவீர்கள். அதிலிருந்து வெளியே வர வழியே இல்லை என்று பேதுரு சொல்லவில்லை. அவர்கள் பின்வாங்கினபடியால் இவ்வாறு சம்பவித்தது என்றுதான் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து மீள வழி உண்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் சத்தியத்தின் வளர்ச்சியிலே முன்னேறி செல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை பெறாவிட்டாலும் பின்மாற்றமே. இதற்கு கிருபை அருளும் இயேசுவிடத்திலே வர வேண்டும். அவர் உங்கள் பின்மாற்றத்தை மன்னிப்பார். புது வளர்ச்சியை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்டாக்குவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை சற்றே பின்னாலே திரும்பி பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டா? வேதத்தை நீங்கள் நேசிப்பதிலே வாசிப்பதிலே முன்னேற்றம் உண்டா? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதிலே கருத்துள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைகிறதா? இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி காணப்படவில்லை என்றால் நாமும் பின்வாங்கி போய்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. நமது காலகட்டத்தை நாம் திரும்ப பார்க்கும்பொழுது அதிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து கருத்தாய் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி எங்களிலே யாரும் பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, உண்மையாகவே உள்ளம் உடைந்து மனஸ்தாபப்பட்டு வேதனையோடு உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்றால் இந்த நேரத்திலே அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நீர் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தவறிப்போன காரியங்களை உணர்ந்தவர்களாக உம்முடைய வசனத்தின் மூலமாக வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவினாலே வெற்றியின் மேலே வெற்றி பெற்றவர்களாக, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்பட தேவரீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை பின்வாங்கி போகாதபடி என்றென்றும் காத்துக்கொள்ளும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-9081-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9:22.